கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. 21 அத்தியாயம் குதிரையில் பறந்தான். இந்த அத்தியாயத்தின் சென்ற பாகத்தின் தொடர்ச்சியை கேட்கலாம். கலகலவென்று கிளிகள் கூச்சலிட்டு பறந்தோடின. கூ கூ என்று எங்கிருந்தோ குயில் மெல்ல மெல்ல குரல் கொடுத்தது. அசைந்து அசைந்து மயில் ஒன்று நடந்து வந்தது. அது கழுத்தை ஆட்டி ஆட்டி நடக்கும் அழகே தனிதான். அவள் மனம் எதிலும் ஈடுபடவில்லை. குயிலின் குரல் மதுரனின் பாடலை நினைவூட்டின. என்ன இது? மனத்துயரத்தை தடுத்து நிறுத்த விரும்பி சோலைக்கு வந்தால் இங்குமா சோதனை? அவள் விரைந்து நடந்து செயற்கை குளத்துக்கு அருகே வந்தாள். அந்த குளத்தில் ஒரே ஓர் அள்ளி மலர். அது கூம்பி இருந்தது. அதற்கு ஆதவனை கண்டால் பிடிக்காது. மதியரசன் வேண்டும். வாவிக்கரையில் அமர்ந்து மெல்ல தண்ணீரில் தன் முகத்தை பார்த்தாள். அவள் முகம் ஆடாமல் அசையாமல் இருந்த நீரில் தெரிந்தது. முகம் அகத்தை காட்டும் என்பார்களே, என் முகத்தில் இதய வேதனையை காணோமே. வேதனையே இல்லையா? வேண்டாத குழப்பம்தான் இருக்கிறது. நாம் ஏன் மதுரனை சந்தித்தோம்? நாம் ஏன் அவரோடு போனோம்? நாம் ஏன் அவரிடம் சந்தேகம் கேட்டோம்? கேட்டதில் தவறென்ன? அந்த அற்புத நடராசர் தாண்டவத்தை புரிந்து கொண்டோம். நடனத்தில் மற்ற விஷயங்களை அவரை கேட்டு தெரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டோம். அவரை பார்க்கும் போது நெஞ்சத்து பேச்சு வெளியே வர மறுக்கிறது. அவருடைய முகத்தையே பார்த்து பரவசமாக நிற்கின்றோமே. இளவரசர் அருண்மொழி வந்தால் அவரை காண்பதற்கே நமக்கு வெட்கம் வந்துவிடுமோ? அருண்மொழி வருவார், அவரை காண்போம், அவரோடு பேச முயல்வோம். படபடுக்கும் இதயத்தில் வேகத்தை தணித்துக் கொண்டு அவரை காண்போம் என்றெல்லாம் எண்ணியிருந்த இதயத்தில் இப்போது மற்றொரு இன்ப வேதனையும் துளிர்த்துவிட்டதே. பஞ்சவன் மாதேவியால் இந்த சோதனையை தாங்க முடியவில்லை. கீழே இருந்த சிறு கூழாங்களை எடுத்து அந்த குளத்து நீரில் வீசினாள். அமைதியாயிருந்த தடாகத்து நீரில் கல் விழுந்த இடத்தில் இருந்து மெல்ல மெல்ல வட்டமாக அலைகள் எழுந்தன. அவை பெரிய பெரிய மிக பெரிய வட்டமாக விரிந்தன. குளத்தின் நடுவில் அள்ளி மலர் இருக்கும் இடம் வரை அந்த வளையங்கள் விரிந்தன. மலரின் மீது மோதி வளையம் மறைந்தது. மலர் வளையத்தை தன்னுள் ஐக்கியப்படுத்தி விட்டதா? சலனமற்றி இருந்த மனக்குளத்தில் இப்போது உள்ள வளையமும் அதுபோன்று அமைதியுறுமா? அமைதி அடைய வேண்டும் என்றால் இந்த சோதனையில் வெற்றி அடைய வேண்டும். மதுரன், அவர் ஏன் என் சிந்தனையில் குடிபுகுந்தார்? கலை ஆர்வம் அவரை துணைக்கு அழைத்திருக்குமா? அருண்மொழி, அவர் விரைவில் வரக்கூடாதா? பஞ்சவன் மாதேவியின் எண்ண சூழலில் வேகம் அதிகமாகியது. அவளது போராட்டத்தை தீர்க்க அப்போது பாங்கி வந்தாள். மீண்டும் அரண்மனைக்குள் சென்றாள். மாலை வந்தது. மதுரன் வருவான் என்ற எண்ணம் எழுந்தது. காலையில் எடுத்து வந்த அந்த நாகலிங்க மலர் வைத்திருந்த இடம் சென்று பார்த்தாள். மலர் அப்படியே இருந்தது. ஆனால் அதன் நடுவே இருந்த லிங்கம் எங்கோ பீய்ந்து விழுந்து விட்டிருந்தது. மெல்ல அவள் அதன் மனத்தை முகர்ந்தாள். மேல் மாடத்தில் நின்று கொண்டு பலகணியின் வழியாக வெளியே நோக்கி கொண்டிருந்தாள். கலகலவென்று பச்சி ஜாலங்கள் வரிசை வரிசையாக நந்தவனத்திற்குள் அடைபட புகுந்து கொண்டிருந்தன. தொலைவில் மதுரன் வருவது அவளுக்கு தெரிந்தது. மதுரன் நந்தவனத்தின் பக்கம் போவதையும் அவள் கண்டாள். மளமளவென்று கீழே இறங்கி சென்றாள். பஞ்சவன் மாதேவியை அந்த மங்கிய ஒளியில் கண்டவுடன் மதுரன் ஒரு கணம் சிலை என்று நின்றார். அன்று முழுவையும் மனத்தில் இருந்த மாயை போன்ற நிலையை மறைக்க அவன் முயன்றான். அவனுக்கே புரியாதவாறு பஞ்சவன் மாதேவி வந்து கண்முன் நின்றாள். அவள் சந்தேகம் கேட்டதில் தவறில்லை. அவள் நடராச தத்துவத்தை கேட்கட்டும், நடராசர் ஆடிய ஆனந்த தாண்டவத்தை பற்றி கேட்கட்டும், நடனமே ஆட பயிலட்டும். ஆனால் என் இதய மேடையில் நடனமிட முயல வேண்டாமே. மதுரனுக்கு பல பல அலுவல்கள் இருந்தமையால் அவன் காலை சம்பவத்தை பிறகு நினைக்கவில்லை. அவனுக்கு அதைவிட பெரிய பிரச்சனை ஏற்பட்டு விட்டதால் பஞ்சவன் மாதேவியால் ஏற்பட்ட சலனத்தை பொருட்படுத்தவில்லை. மீண்டும் இப்போது பழுவட்டரையர் அரண்மனையில் பஞ்சவன் மாதேவியை சந்திப்போம் என்று அவன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை என்பதால் அங்கே அவளை கண்டதும் அவனுக்கு உடலெங்கும் உயர்த்து விட்டிருந்தது. யாரது? இளையதேவியா என்று மதுரன் மெல்ல கேட்டான்.
ஆமாம், சாஷத் நானேதான். தங்கள் வருகைக்காக விழி வைத்து காத்திருக்கும் நானேதான். சொன்னால் சொன்னபடி வந்துவிட்டீர்களே. எல்லா வேலைகளையும் முடித்து விட்டுதானே வந்தீர்கள்? அவசரம் இல்லாமல் செல்லலாமா? வந்தியத்தேவரை சந்தித்தீர்கள் அல்லவா? என் சிறிய தந்தை சொன்ன விஷயத்தை விசாரித்தீர்கள் அல்லவா
என்று பஞ்சவன் மாதேவி கேள்வி மேல் கேள்வி கேட்டாள். தனக்காக அந்த பேதை காத்திருப்பது அவனுக்கு வியப்பை அளித்தது. அவள் கேட்கும் கேள்வி இன்னும் திகைப்பு அளித்தது. அவசரம் இல்லாமல் மெல்ல செல்லலாமாவது. இங்கே இந்த நந்தவனத்தில் பேசிக் கொண்டிருந்தால் அங்கே சாம்ராஜ்யத்திற்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும் என்று எண்ணியவனாய் அவள் பக்கம் திரும்பினான். ஏதாவது பேச வேண்டும். மௌனமாக நின்றால் அவள் சும்மா இருக்க மாட்டாள். கேள்வி மேல் கேள்வி கேட்டு திணற அடிப்பாள். வந்தியத்தேவரை சந்தித்து விட்டேன். இப்போது தங்கள் சிறிய தந்தையை சந்திக்க வேண்டும். மிக முக்கிய செய்தியை தெரிவிக்க வேண்டும் என்றான் மதுரன்.
தந்தையை தங்கள் வரவுக்காக காத்திருந்தார். ஆனால் இந்த நாட்டு வணிகர்கள் பலர் வந்துவிட்டனர். அவர்களும் மிக முக்கியமான செய்தியை தெரிவித்து பேசிக் கொண்டிருக்கின்றனர். இப்போது வருவது எல்லாம் மிக முக்கியமான செய்திகள்தான். நாம் பேசுவது மட்டும் முக்கியம் இல்லாவிட்டால் நீங்கள் கேட்பீர்களா, நீங்கள் இந்த நந்தவனத்திற்கு ஏன் வந்தீர்கள் என்று கேட்டாள் இளைய பஞ்சவன் மாதேவி. மதுரனுக்கு சற்று எரிச்சலாக இருந்தது. இந்த பெண் கேள்வி கேட்கவே பிறந்து விட்டாளா? இவளை மணப்பவன் இவளது வினாக்களுக்கு விடையளிக்க வல்லவனாய் இருக்க வேண்டுமே என்று எண்ணியவனாய், நீங்கள் எதற்கு இங்கு வந்தீர்கள் என்றார். பஞ்சவன் மாதேவி இதை எதிர்பார்க்கவில்லை. மேலும் மதுரன் தாங்கள் நீங்கள் என்று அழைப்பது அவளுக்கு என்னவோ போலிருந்தது. நாம் எதற்காகத்தான் இங்கு வந்தோம்? தன்னை இந்த நேரத்திலே இங்கு இழுத்து வந்தது எது? அதுதானே அவளுக்கும் புரியவில்லை. மதுரனை சந்தித்து பேசும் எண்ணம் அவளை இழுத்திருக்கலாம். நடராசரை குறித்து கேள்வி கேட்கும் எண்ணம் அவளை இழுத்திருக்கலாம். நாகலிங்க மலரில் சிவலிங்கம் எப்படி அமைந்திருக்கிறது என்ற கேட்டுணரும் எண்ணம் அவளை இழுத்திருக்கலாம். கேட்டுணரும் எண்ணம் அவளை அங்கு அழைத்து வந்ததா, அல்லது மதுரனை காண வேண்டும் எனும் சொல்ல முடியாத ஆவல் அவளை அழைத்து வந்ததா? பஞ்சவன் மாதேவி மறுமொழி பேச சிறிது நேரமானதால் மதுரன் மெல்ல அந்த இடத்தை விட்டு நழுவ விரும்பி சிறிது நடந்தாள்.
நான் இங்கு வருவதற்கு ஆயிரம் எண்ணங்கள். முதல் காரணம் தாங்கள் காலையில் சொல்லாமல் விட்டீர்களே, அதை கேட்க எனக்கு எண்ணம்.
என்ன சொல்லாமல் இருந்தேன்? பஞ்சவன் மாதேவி சிறிது யோசித்தாள்.
மதுரனை என்ன கேட்டோம், என்ன பிறகு சொல்வதாக கூறினார் என்று யோசித்தாள். நடராசர் ஆடிய நடனக்கலையை பற்றி கேட்டோமே. ஆஹா, இருக்கலாம், நாட்டிய கலை பயிலும் விதம் கேட்டறிவோம்
என்று எண்ணியவளாய்,
நடராசர் ஆடிய ஆட்டத்தை போல் நாமும் ஆட முடியாதா? அந்த கலை உங்களுக்கு வருமா? வந்தால் எனக்கு கற்றுத்தருவீர்களா
என்று கேட்டாள். மதுரன் மெய் சிலிர்த்தது. பஞ்சவன் மாதேவி போகும் பாதை மெல்ல மாறுவது கண்டு அப்பாதையை தக்கபடி சீர்திருத்த விரும்பி, தேவி, நடனக்கலை தெய்வீக கலை, அதை பயிலும் எண்ணம் தங்களுக்கு எழுந்தது அந்த நடேசன் அருள் இருப்பதால் தான். பரதம் அறிந்தவர் அரண்மனையில் எவரையும் காணும், தில்லையில் ஒருவர் இருப்பதாக அறிந்தேன். காஞ்சியிலும் ஒற்றியூரிலும் திருக்காலத்தியிலும் அக்கலையை வழி வழியாக பயின்றவர் இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கின்றேன். அவர்களை வர சொல்கின்றேன் என்றார். அவன் இப்பொழுது நந்தவனத்திலிருந்து மெல்ல வெளியேற தொடங்கினார். அந்த மங்கிய ஒளி நிறைந்த இடத்தில் இரு நிழலுருவ மட்டுமே அங்கே தோன்றினர். இன்னும் மதுரனிடம் பேச வேண்டும் போல் இருந்தது பஞ்சவன் மாதேவிக்கு. தன்னை விட்டு சற்று தொலைவில் செல்லும் மதுரனின் எதிரே ஓடி சென்று நின்று,
நடன ஆசிரியர்களை எப்போது வர சொல்கின்றீர்கள், இன்று ஆள் அனுப்புகின்றீர்களா
என்று கேட்டாள். மதுரன் நினைவு அப்போது அங்கு இல்லை. பாதாள சிறைக்கு அருகில் இருந்த நாணய சாலை நின்று பரமேசுவரன் தப்பி ஓடுவதை தடுக்க வேண்டும் என்பதிலேயே இருந்தது. அதனால் அவன் பஞ்சவன் மாதேவி கேட்ட கேள்விக்கு செவி சாய்க்காமல் வெர்ரென்று நடந்தான். என்ன கூறி அவரை அழைப்பது என்று புரியாத அவள் சிறிது தூரம் அவனை தொடர்ந்து வந்து நின்று விட்டாள். மதுரன் விரைந்து பழுவேட்டரையர் அரண்மனைக்கு சென்றான். அங்கே பழுவேட்டரையர் இல்லை. சற்று முன்னர் தாம் எங்கோ வெளியில் புறப்பட்டு சென்று விட்டார் என்று அவன் அறிந்தான். ஆ, என்ன தவறு செய்து விட்டோம்! பழுவேட்டரையரிடம் செய்தி கூற வந்த நமக்கு நந்தவனத்தில் ஏன் கவனம்? நந்தவனம் வந்த நமக்கு அந்த பெண்ணிடம் ஏன் பேச்சு? இப்போது காரியம் கெட்டுவிட்டதே, அந்த ஆபத்து நெருங்கிவிட்டதே. வல்லவரையர் என்ன கூறி அனுப்பினார்? உடனே பழுவேட்டரையரிடம் சென்று பரமேஸ்வரனை பற்றி தெரிவித்துவிட சொன்னாரே. பாதாள சிறையில் உள்ள கள்ள வழியை பற்றி சொல்லிவிட சொன்னாரே. அவற்றை தெரிவிக்காமல் நாம் இப்படி பொழுதை போக்கினோமே, இப்போது என்ன செய்வது என்று ஒன்றும் புரியாமல் மதுரன் துடித்தான். இங்கும் அங்கும் பார்த்தான். சந்திரோதயத்திற்கு முன்னர் பரமேஸ்வரன் தப்பி விடுவான். உடனே அவனை தடுத்து நிறுத்தி சிறைபிடிக்க வேண்டும் என்று பரபரப்போடு மதுரன் ஓடினான். தஞ்சை கோட்டையின் தென்கிழக்கு மதிலின் ஓரமாக சிற்றாறு ஒன்று அணைத்துக் கொண்டு ஓடியது. அந்த இடத்தில் ஆழமதிகம். கரை என்று தனியே இல்லாமல் மதிலை ஒட்டிய ஆறு ஓடியது. அதனால் அகழி என்று தனியே அங்கு இல்லை. காற்று விற்றென்று வீசிக்கொண்டிருந்தது. அப்போது மேலே உள்ள பலகனியில் நின்று சீழ்கை ஒளி ஒன்று எழுந்தது. அதைத் தொடர்ந்து ஆற்றின் அக்கரையில் நின்றிருந்த மற்றொரு உருவம் பதில் குரல் அதே சங்கேத ஒளியில் கொடுத்தது. உடனே கயிறு ஒன்று சரசரவென்று பலகனியில் நின்று இறங்கியது. அதை தொடர்ந்து பலகனியின் உள்ள கம்பிகளை பயர்த்தெடுத்து விட்டு அந்த உருவம் கயிற்றை பிடித்துக் கொண்டு இறங்கியது. அப்பா, எவ்வளவு உயரமான மதில்! அந்த மதில் கூட பரமேஸ்வரனுக்கு துரும்பு போல் அல்லவா இருக்கிறது. பரமேஸ்வரன் மெல்ல இறங்கினார். பிறகு ஆற்றில் தொப்பென்று குதித்து எதிர்கரையை நோக்கி நீந்தினான். எதிர்கரையில் இருந்தவன் சோமன் சாம்பவன். காஞ்சியில் பொன் மாளிகையை சுற்றி வட்டமிட்டுக் கொண்டிருந்த அவனை ரவிதாசன் தஞ்சைக்கு அனுப்பி பரமேஸ்வரனை தப்பி வருமாறு தகவல் கூற கட்டளையிட்டிருந்தார். இனி அவர்கள் சோழ நாட்டில் இருப்பதில் பலனில்லை என்ற முடிவுக்கு வந்த ரவிதாசன், அப்படி இருப்பதால் என்றைக்கும் ஆபத்துதான் என்று கண்டு கொண்டதால் விரைந்து சோமன் சாம்பவனை தஞ்சைக்கு செல்ல கட்டளையிட்டான்.
ஆற்றின் எதிர்கரையில் முன் திட்டப்படியே காத்திருந்த சோமன் சாம்பவன் குரல் கொடுத்தான். பரமேசுவரன் பலகணி நின்று மெல்ல இறங்கினான். சோமன் சாம்பவன் இரு குதிரைகளை கொண்டு வந்திருந்தான். அவை மரநிழலில் கட்டப்பட்டிருந்தன. இப்போது மூன்றாவது உருவம் புரிந்து கொண்டது. பரமேஸ்வரன் ஆற்றில் குதித்தவுடனேயே மூன்றாவது உருவம் மெல்ல சோமன் சாம்பவனின் பின்புறமாக சென்று கையில் இருந்த தடியால் ஓங்கி அவன் தலையில் அடித்தது. எதிர்பாராத தாக்குதலால் சோமன் சாம்பவன் சுருண்டு விழுந்தான். பரபரவென்று அவன் உடலை இழுத்து அருகிலிருந்த புதருக்குள் போட்டுவிட்டு மறைந்து விட்டது. அப்பப்பா, அந்த உருவத்திற்கு எவ்வளவு தைரியம் எங்கே இருந்து வந்தது? தைரியம் வராவிடில் மாபெரும் காரியங்கள் பாழாகிவிடுமே. தன் இதயம் கவர்ந்த வந்தியத்தேவனை எவ்வளவு நாள் சிறையில் வாட விடுவது? சோழ சாம்ராஜ்யத்திலேயே எதிரிகளின் ஒற்றர்களை எவ்வளவு நாள் நடமாட விடுவது? அவற்றிற்கெல்லாம் ஒரு முடிவு எப்போது ஏற்படுத்துவது? இவற்றை எண்ணினான் மதுரன். இதுவரை ஒரு சிறு எறும்புக்கு கூட தீங்கு செய்யாத மதுரன் சோமன் சாம்பவனின் தலையில் தைரியமாக ஓங்கி அடித்தான். என்னத்தான் இருந்தாலும் அவன் அரசகுமாரன் அல்லவா? அவன் உடலில் பராந்துக சோழரின் வீர ரத்தம் ஓடுகிறது அல்லவா? சோழ சாம்ராஜ்யத்திற்கு ஆபத்து வரும் போது கோயில் திருப்பணி பக்தி பாடல் அன்பு அமைதி என்று இருந்துவிட முடியுமா? அவன் உடலில் புத்துணர்ச்சி எழுந்தது. பரமேஸ்வரன் மெல்ல நீந்தி வந்து கரையேறினான். விடவிடவென்று அவன் உடல் நடுங்கியது. ஆடைகளை சொட்ட சொட்ட நனைந்திருந்தன. தம்பி என்று பரமேஸ்வரன் சோமன் சாம்பவனை அழைத்தான். தம்பிதான் நின்று கொண்டிருக்கின்றான் என்ற பாவனையில் அவரும் மறுமொழி கூறவில்லை.
தம்பி, குதிரையை கொண்டு வந்திருக்கின்றாயா? நீ நேரே மதுரைக்கு போய்விடு. நான் நம் ஊர் வரை போய் வர வேண்டும். அவ்வப்போது ஊருக்கு பொண்ணும் பொருளும் அனுப்பி வந்தேன். அவற்றை கொண்டு நிறைய நிலம் வாங்க சொல்லி இருந்தேன். வருங்காலத்தில் நாம் எந்த வேலையும் இல்லாவிடனும் உட்கார்ந்து உண்ண வேண்டும் அல்லவா? நான் நேரே ஆனைமலைக்கு வந்து சேர்ந்து விடுவதாக ரவிதாசனிடம் கூறு என்றான். மதுரன் ஏதும் பேசாமல் நின்று கொண்டிருந்தான். பரமேஸ்வரனுக்கு சிறிது சந்தேகம் வந்தது. சிறிது நேரத்திற்கு முன் சங்கேத ஒளி கொடுத்த தம்பி எங்கே? இப்போது எவரையும் காணோமே.
தம்பி, என்ன பேசாமல் இருக்கிறாயே
என்று மீண்டும் கேட்டான். மறுமொழி காணோம். அவனுக்கு சந்தேகம் வலுத்தது. இனியும் அங்கிருந்தால் ஆபத்துதான் என்று நொடியில் அங்கிருந்த குதிரை மீது ஏறி ஓட்டம் பிடித்தான். மதுரனும் அந்த இருளில் அவனை தொடர்ந்து செல்வதற்காக அங்கு கட்டப்பட்டிருந்த மற்றொரு குதிரை மீது ஏறி முன் குதிரை ஓடிய திக்கு நோக்கி விரைந்தார். பரமேஸ்வரன் சென்ற குதிரை வெகு தூரம் போய்விட்டது. எனினும் மதுரனும் தன் குதிரையை வேகமாக செலுத்தி பின் தொடர்ந்தான்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.